கிறிஸ்தேசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்மகதோன் யுத்தம் பாடம் 2, பாபிலோனின் அழிவு, The Doom of Babylon, மேனே மேனே தெக்கேல் உபாசன் என்ற இந்த பாபிலோன் மீதான நிர்ணயிக்கப்பட்ட அழிவை குறித்த இந்த இரண்டாவது பாடத்துக்குள்ள இன்றைக்கு நாம மீண்டும் கடந்து செல்வோம். கடந்த வாரம் நாம் இங்கு வந்தபோது இந்த பாடத்துக்குள்ளாக நாம் அங்கு நுழைந்தோம். இந்த பாடத்தில் சகோதரர் ரசல் அவர்கள் இந்த போர்டில் எழுதியிருக்கிற அந்த தலைப்புகளை அவர் அங்கு விளக்கி கூறுகிறார். அந்த தலைப்புகளை குறித்து அவர் பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதுல ஒரு சில விஷயங்களை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்த்த இடத்துல இருந்து மீண்டும் தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும். ஆனாலும் போன வாரம் நாம பார்த்த காரியங்களை நாம மீண்டும் இன்னைக்கு சற்று நேரம் தியானித்துட்டு இன்றைக்குரிய வசனம் இன்றைக்குரிய அந்த வால்யத்தினுடைய பகுதிக்குள்ள நாம செல்வோம். பாபிலோனின் அழிவு, த டூம் ஆஃப் பாபிலோன். வேதத்துல இதுக்கு ரசல் சில ஆதார வசனங்களை எடுத்து இந்த பாடத்தை அங்கு ஆரம்பித்திருந்தார். ஏசாயா 13 அதிகாரம் முதல் 13 வசனத்துல பாபிலோன் மீதான பாரம் என்று சொல்லி இந்த பாபிலோன் மீதான அந்த ஒரு தேவனுடைய கோபம், நியாயத்தீர்ப்பு, அழிவாக அங்கு வருவதை பற்றி அந்த வசனங்கள் அங்கு சொல்லியிருந்தார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 16:14 இந்த பாபிலோன் மீதான அழிவு பற்றி சொல்லி எபிரேயர் 12 அதிகாரம் 26-29 வசனங்களையும் அவர் சொல்லியிருந்தார். அந்த வசனங்கள் மாத்திரம் நாம படிக்கலாம். எபிரேயர் 12:26-29 வரை. பாருங்க, இன்னும் ஒரு முறை நான் அசைய பண்ணுவேன், ஆனா பூமியை மாத்திரமல்ல எதையும் சேர்த்து வானத்தையும் சேர்த்து, த எக்லிஸ்டியாஸ்டிக்கல் ஹெவன், அதாவது அந்த ஆவிக்குரிய அரசாட்சி, அது மத ரீதியான அரசாட்சியும் கூட அசைக்கப்படும் தேவனுடைய தீர்க்க தரிசனத்துல. சோ இந்த ஆதார வசனங்கள்ல இந்த பாபிலோனினுடைய அழிவு எங்கெல்லாம் வருதோ அதுல ஒரு சில வசனங்களை சகோதரர் ரொம்ப முன்பாக வைத்து இந்த பாடம் அங்க ஆரம்பித்திருந்தார். இன்னொரு வசனம் கொடுத்திருந்தார், அது ஏசாயா 28:17. அதுலயும் கூட இந்த பாபிலோனின் அழிவு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கவனிக்கலாம். அதுவும் இந்த பாடத்துக்கான சகோதரர் ரசல் தேர்ந்தெடுத்த ஒரு ஆதார வசனம், ஏசாயா 28:17. நான் வாசிக்கிறேன். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜல பிரவாகம் அடித்து கொண்டு போகும். ஏன் இந்த வசனம் நாம இன்னைக்கு படித்து காண்பிக்கிறோம்னா, இது தமிழ்ல ஓரளவுக்கு தெளிவு இல்லை என்று நம்ம உணர்ந்ததுனால. ஏன்னா இங்கிலீஷ்ல ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ வில் ஐ லே டு த லைன் அண்ட் ரைட்டியஸ்னஸ் டு த பிளமட் அண்ட் த ஹெயில் shall sweep away the refuge of lies. இது ரொம்ப முக்கியம். அந்த ஹெயில் கல்மலை shall sweep away the refuge of lies. Lies, refuge of lies அப்படின்னா எப்படி வரணும் தமிழ்ல எக்ஸாக்டா வந்தா, பொய்யின் அடைக்கலத்தை கல்மலை என்ன பண்ணிரும், பொய்யின் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும். ஏன்னா த ரெஃப்யூஜ் ஆஃப் லைவ்ஸ் இங்கிலீஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல். சோ கிட்டத்தட்ட இது ரெஃப்யூஜ் ஆஃப் லைவ் பாபிலோன், எல்லா தப்பறையான போதனைகளுடைய புகலிடமா இருக்கக்கூடிய அதை கல்மலை, சத்தியமானது ஏற்ற சமயத்துல நியாயம் தீர்க்கும். சோ அந்த அர்த்தத்துல வருது. ஆனா தமிழ்ல வந்து பார்க்கும் போது அப்படி கொஞ்சம் பொய் இன்னும் அடைக்கலம் வந்துருக்கு. சோ அதை நம்ம பார்க்கணும். சோ இந்த வசனங்கள்ல இந்த பாபிலோனினுடைய அழிவு அங்க சொல்லப்பட்டிருந்தது பார்த்தோம். போன வாரம் நாம என்ன பார்த்தோம் சகோதர சகோதரிகள், முதலாவது பாபிலோன். சோ சொல்லப்பட்ட அந்த பாபிலோன், ஏசாயா இருந்து எரேமியா, அப்புறம் எசேக்கியல், தானியல், அப்புறம் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தல் யோவான் இவங்கெல்லாம் குறிப்பிடும் போது அவர்கள் ஒரு உண்மையிலேயே இருந்த பாபிலோன் பட்டணத்தை தான் குறித்து சொன்னாங்க. அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஓரளவுக்கு அந்த சொல்லர்த்தமான பாபிலோன் பட்டணத்துல நிறைவேறி இருக்கு. ஆனா இந்த வசனங்கள் குறிப்பிடுகிற பாபிலோனின் அழிவு சொல்லர்த்தமான அந்த பட்டணத்துல நிறைவேறின விதம் பார்க்கும் போது ஓரளவுக்கு தான். ஆனா அந்த வசனங்கள் குறிப்பிடுகிற அழிவோ ரொம்ப பெரிய விஷயத்தை பத்தி அங்க பேசிட்டு இருக்கு. அப்போ இந்த வசனங்கள் கூறியிருக்கிற அந்த பாபிலோன் அந்த சொல்லர்த்தமான பாபிலோனையும் குறிக்கும். ஆனால் அதை விட பெரிய அளவுல அந்த சொல்லர்த்தமான பாபிலோன் நிழலாய் காண்பிக்கிற நிஜமான இன்னொரு பாபிலோனுக்கு இது பொருந்தும். இது இன்னொரு விதத்திலையும் கூட இந்த முடிவுக்கு நாம் வரலாம். சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாபிலோன் அனைத்தும் அந்த சொல்லர்த்தமான பாபிலோன் பட்டணத்துல நிறைவேறி முடிஞ்சிருச்சு. வேற எந்த ஒரு நிஜமான பெரிய அளவிலான இன்னொரு பாபிலோன் இல்லை என்பது உண்மையாயிருந்தா அந்த சொல்லர்த்தமான பட்டணம் பாபிலோன் அழிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு வெளிப்படுத்தின விசேஷத்துல அதே பாபிலோன் அதனுடைய மாபெரும் அழிவு பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் நாம் அங்க வாசிக்கிறோம். சோ ஏற்கனவே அழிஞ்ச பட்டணத்துக்கு மீண்டும் அழிவு பத்தி சொல்லணுங்கிற அவசியம் அங்க இல்ல. சோ இப்ப மீண்டும் பாபிலோனுடைய அழிவு பற்றி புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகத்துல தீர்க்க தரிசனம் இருக்கும் என்று சொல்லும் போது அப்போ அந்த தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டுல பாபிலோன் என்ற பட்டணத்தை பற்றின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லர்த்தமான பழைய ஏற்பாட்டு காலத்து பாபிலோன் பட்டணத்துல நிறைவேறினது உண்மைதான். ஆனா இந்த வசனங்கள் அதை காட்டிலும் பெரிய அளவுல அந்த சொல்லர்த்தமான பாபிலோன் நிழலாக கொண்டிருக்கிற ஒரு நிஜமான பாபிலோனுடைய அழிவு பற்றி அங்க பேசியிருக்கிறது நாம பார்த்தோம். அந்த பாபிலோன் என்ன என்பதை நெக்ஸ்ட் நாம பார்ப்போம். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தையே அது நிழலாக அங்க காண்பிக்குது. அந்த பழைய ஏற்பாட்டின் பண்டைய காலத்து பாபிலோன் பட்டணம் இன்றைய கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ரொம்ப அடையாளமா இருக்குது. அந்த கிறிஸ்தவ மண்டலமே இப்போ அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பாபிலோன் என்பதை நாம புரிந்து கொண்டோம். சோ அப்படி புரிந்து கொள்ளும் போது இது இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டிய தலை. ஏன்னா நாம இருக்கிறது அந்த பாபிலோன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த பாபிலோன் பத்தி தான் இதனுடைய அழிவுகள் பற்றி தான் தேவன் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது உண்மைனா அப்ப இந்த பாபிலோன் மீது அந்த அழிவு வருவதை நாம உற்றை நோக்கி கவனிச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் இந்த பாபிலோனுக்கு வேதத்துல வேற என்னெல்லாம் பேர் என்று நாம பார்க்கும் போது ஏதோம், எப்ராயிம், அரியேல் எல்லாம் பெயர் தான். ஆனா நாம ஏற்கனவே சொன்னோம், சகோதரர் சொல்லியிருந்தது. சோ இந்த பெயர்கள் பாபிலோனை அடையாளப்படுத்தினாலும் அதாவது இன்றைய கிறிஸ்டண்டத்தை அடையாளப்படுத்தினாலும் இந்த கிறிஸ்டண்டத்துக்கு ரொம்ப அருமையான பொருத்தமான பெயர் எதுனா பாபிலோன் தான். ஏன்னா அந்த பாபிலோனினுடைய அர்த்தம் என்ன பாக்கணும், தேவன் அது குழப்பம். அந்த வார்த்தை அந்த வார்த்தையோடு தொடர்பு கொண்டிருக்கிற அந்த பொருள் அந்த அர்த்தம் அதனுடைய கேரக்டர் குணாதிசயம் அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்துக்கு மிகச்சரியா பொருந்தும் போது ஏதோ எப்ராயிம் அரியேல்ங்கிற மற்ற பெயர்கள் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துக்கு வேதத்துல இருந்தாலும் பாபிலோன்ங்கிற பெயர் தான் ரொம்ப அருமையா பொருந்தது என்று பார்த்தோம். வேற என்ன பெயர்கள் கூட பார்த்தோம், பேசிட்டே இருந்தா நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. வேற என்ன பெயர்கள் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல் பவுல் சொல்லியிருந்தாங்க இந்த கிறிஸ்தண்டத்துக்கு இந்த பாபிலோனுக்கு வேற சில பெயர்கள் போன கிளாஸ்ல கரெக்ட். பெயர் அளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேல், பெயர் அளவிலான ஆவிக்குரிய சியோன். சோ இது ரொம்ப முக்கியம், அருமையான வார்த்தைகள் அப்போஸ்தல் பவுலினுடைய வார்த்தை. சரி, நெக்ஸ்ட் இந்த பாபிலோன் அதாவது சொல்லர்த்தமான லிட்டரல் பாபிலோன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த பட்டணம் நிழலாக சுவிசேஷ யுகத்தினுடைய கிறிஸ்தவ மண்டலத்தை, கிறிஸ்தவ ராஜ்யங்களை காண்பிக்குது. இது எப்படி நாம பார்க்கணும்னா, ரெண்டுக்கும் இருக்கிற சில ஒற்றுமைகளை நாம ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ளணும் சொல்லிட்டு. சோ இந்த கிறிஸ்தண்டம் ஆகிய பாபிலோனை நாம புரிந்து கொள்ளணும்னா, இந்த கிறிஸ்தண்டம் ஆகிய பாபிலோனுக்கு தேவன் நிழலா பயன்படுத்திருக்கிற பழைய ஏற்பாட்டின் பாபிலோன் பட்டணத்தை புரிந்து கொள்ளுவது அவசியம் என்று சொல்லி, சோ பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த அந்த பாபிலோன் பட்டணத்தினுடைய விவரங்கள் நாம் அங்க எடுத்தோம். எப்படி அந்த பட்டணம் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பட்டணம், எவ்வளவு பிரமிக்கத்தக்க வகையில் அந்த பட்டணம் கட்டப்பட்டிருந்துச்சு, அதனுடைய தோற்றம், அதனுடைய பாதுகாப்பு வளையங்கள், அதன் சுற்றி இருந்த மதில் சுவர்கள், அந்த பட்டணத்துக்கு இருந்த வாசல்கள், அந்த பட்டணத்துக்கு உள்ள இருந்த பாதைகள், இதையெல்லாம் நாம அங்க பார்க்கும்போது உண்மையிலேயே பண்டைய காலத்து ராஜ்யங்கள்ல இந்த பாபிலோன் பட்டணம் என்பது மிகப்பெரிய பட்டணம். அது மாத்திரமில்ல, அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணமாக கூட அங்க இருந்துச்சு என்று நாம் அங்க பார்த்தோம். சோ இந்த பட்டணத்தை நேபுகாத் நேச்சார் தான் கட்டினார். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு பாதி காலங்கள் அவரே அந்த சக்கரவர்த்தியா இருந்தார். சோ இந்த பட்டணம் அதனுடைய பிரம்மாண்டத்துக்கும் அதனுடைய செல்வ செழிப்புக்கும் பேர் போன பட்டணமா விளங்குச்சு. அதுவே அந்த பட்டணத்தினுடைய வீழ்ச்சிக்கும் காரணமா இருந்துச்சு. அந்த ஜனங்கள் நிறைவு அடைஞ்சி இருந்ததுனால, எல்லாமே அவங்களுக்கு நிறைவா இருந்ததுனால, தேவ அதாவது விக்கிரக வழிபாட்டுல இருந்த ஜனங்கள் அவங்க இருந்தாங்க என்று பார்த்தோம். இந்த அளவுக்குன்னா அவங்க கூட யூதர்கள் கலந்த பின்பு அந்த சிறையிருப்பின் காலத்துல அவங்களுடைய பாபிலோனியருடைய அந்த விக்கிரக வணக்கம் இவர்களுக்கு தொற்றி கொண்டது. அதை தேவன் என்ன பண்றாங்க, வசனத்துல ரொம்ப தீர்க்கமா அங்க கண்டிக்கும் அளவுக்கு பாபிலோனியர்கள் விக்கிரக வணக்கத்துல அங்க ஈடுபட்டு இருந்தது நம்ம அங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் அந்த பாபிலோன் பட்டணத்துக்கான அந்த பேருனுடைய விளக்கம் பார்த்தோம். அது குழப்பம், அது பாபில் கோபுரம் கட்டும் போது தேவன் அது அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா அவங்க யாரு, அந்த பாபிலோன் ஜனங்கள் அவங்க பாஷையில அந்த பாபேல எப்படி கூப்பிட்டாங்க, பாபில், அவங்களுடைய பாஷையில பாபில், அதுக்கு என்ன அர்த்தம், தேவனுடைய வாசல் அல்லது தேவன் இடத்துல கூட்டிட்டு போற வாசல், த கேட் ஆஃப் காட் என்று அவங்க சொல்லி இருந்தது பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த பாபிலோன் ரொம்ப அருமையான ஒரு நிலைமையில இருந்துச்சு. அதைய வசனங்கள்ல கூட என்னன்னு பாக்குறோம், பொன் நகரி, த கோல்டன் சிட்டி என்று அழைக்கும் அளவுக்கு அங்க இருந்ததெல்லாம் நாம அங்க பார்த்தோம். சோ நேபுகாத் நேச்சாருடைய வரிசையில வந்த அவருடைய பேரன் பெல்சாச்சாருடைய நாட்கள்ல அந்த சக்கரவர்த்தி போலவே ஜனங்கள் கவனக்குறைவா இருந்து இருதயத்துல மேட்டிமை உள்ளவங்களா நடந்து கொண்ட போது, பெர்ஷியாவுடைய கோரேஸ் ராஜா மூலம் அந்த பட்டணத்தின் மீதான அழிவு அங்க சடுதியாக வந்தது வரைக்கும் நாம போன கிளாஸ்ல பார்த்தோம். இவ்விதமாகத்தான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல இருந்த நிழலான பாபிலோன் பட்டணம் பிரம்மாண்டமும் செழிப்புள்ளதுமா இருந்து, அதனுடைய விக்கிரக வணக்கத்தினாலையும் மேட்டிமையான சிந்தையினாலையும் அது ஏற்ற சமயத்துல அங்க ஒரு அழிவுக்கு அங்க போனது பாக்குறோம். சோ அந்த அழிவு ஒரு எந்திர கல்ல தூக்கி கடலுக்குள்ள போடும் போது எவ்வளவு சீக்கிரத்துல அது அடிமட்டத்தை அடைந்து அங்க போகுதோ, அந்த மாதிரி ரொம்ப சடுதியாக அந்த அழிவு வந்தது என்பதை கூட நாம் அங்க பார்த்தோம். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம தொடர்ந்து நாம இந்த காரியங்களை தியானிப்போம். சோ அந்த பட்டணம், அந்த நகரம் பாபிலோன், அப்படி இருந்த நகரம் பாபிலோன் தான் இந்த கிறிஸ்தண்டத்துக்கு ஒரு நிழலாக இருக்கு, இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஒரு நிழலாக இருக்கு. எப்படி? சோ பைபிள்ல முதல்ல நகரம் என்று சொல்லும் போது அதுக்கு என்ன விளக்கம் இருக்குது? சோ பைபிள்ல நகரம் என்று சொல்லும் போது அதனுடைய ஆவிக்குறி அர்த்தம் சகோதரர் ரசில் அவர்கள் சொல்லும் போது, இட் சிக்னிஃபைஸ் எ ரிலிஜியஸ் கவர்மெண்ட் backed by power and influence. City, நகரம் என்று சொல்லும் போது வேதத்துல அது ஒரு ரிலிஜியஸ் கவர்மெண்ட்டுக்கு அடையாளம். அப்படின்னா மத ரீதியான அரசாங்கம் இல்ல மத ரீதியான ஆளுகை, ஆளும் சக்திக்கு, அரசாட்சிக்கு அது ஒரு அருமையான அடையாளம். ஆனா அந்த மத ரீதியான அரசாங்கத்துக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், வல்லமை சக்தி இருக்கணும். அந்த மத ரீதியான அரசாங்கம் செலுத்தக்கூடிய வல்லமை இருந்துச்சு, அதுக்கு அதுக்கு ஆதிக்கம் இருந்துச்சு, இன்ஃபுளுயன்ஸ். சோ வேதத்துல நகரம் என்று சொன்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் மத ரீதியான அரசாங்கம், சில சமயங்கள்ல அமைப்புகள் கூட அங்க குறிக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுக்கு உதாரணமா நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் போய் ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனம் 9-10. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த தூதன் அப்போஸ்தல் யோவானுக்கு அங்க காண்பிக்கிறார் ஒரு பரிசுத்த நகரம். சோ வானத்தில இருந்து இறங்கி வரக்கூடிய அந்த நகரம், அந்த வசனம் மாத்திரம் வாசிங்க. எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம். சோ பாருங்க, இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிற இந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் அடையாள பாஷை என வெளிப்படுத்தின விசேஷம். சோ இங்க பரிசுத்த நகரம் ஆகிய அந்த எருசலேம் எது கருமையான அடையாளம், தேவனுடைய ராஜ்யம், அது ஒரு கவர்மெண்ட், அது ஒரு அரசாங்கம், அது ஒரு அரசாட்சி, தேவனுடைய ராஜ்யம். சோ அந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அது ரொம்ப முக்கியமா இன்னும் யார குறிக்கும்னா அதுல இருக்கிறாங்க மகிமை அடைந்த சுவிசேஷத்தின் சபை. அவங்க தான் அந்த ஆளுகை செய்யக்கூடிய அந்த சக்தி, வல்லமை படைத்தவங்க. சோ தேவனுடைய ராஜ்யம் அல்லது மகிமை அடைந்த சுவிசேஷ யுக சபை என்றெல்லாம் நாம அங்க பார்க்கிறோம். சோ இவர்கள் உயர்த்தப்பட்டு மகிமையில ஆளுகை செய்யறாங்க. சோ அப்போ எருசலேம் ஆகிய அந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லும் போது அது வெளிப்படுத்தின விசேஷத்துல அருமையா காண்பிக்குது, அது ஒரு மத ரீதியான ராஜ்யம் அரசாங்கத்தை அங்க குறிக்குது. அதனால இந்த நகரம்ங்கிற வார்த்தை வேதத்துல அந்த மத ரீதியான ராஜ்யம் அரசாங்கம் அல்லது ஆளுகை செய்யும் சக்தி அங்க குறிக்குது நம்ம பார்க்கிறோம். சோ இதே சபைய, அதாவது பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ராஜ்யமாகிய மகிமையில ஆளுகை செய்யும் அந்த சபை வேற என்னமோ சொல்லப்பட்டிருக்கு அதே வசனத்துல. அவங்க யார் படிங்க, 9-10. ஆட்டுக்குட்டியானவராகிய மனைவி என்றும் அங்க சொல்லப்படுறோம். அதே சபை. சோ அந்த சபை ஒரு ஸ்திரீ என்றும், அதுவும் கன்னிகையான ஸ்திரீ என்றும், அவங்க ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்றும், அது மாத்திரமல்ல அவங்க வல்லமையில ஆளுகை செய்கிறார்கள் என்பதும், அவங்களுக்கான அந்த வல்லமை யார்கிட்ட இருந்து வருது, அவங்களுடைய மனவாளன் கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையினால அவங்க ஆளுகை பண்ணுகிறதாவும் அங்க சொல்லப்பட்டது. இன்ன வரைக்கும் நாம என்ன பேசிட்டு இருக்கோம், பழைய ஏற்பாட்டின் காலத்து லிட்டரல் பாபிலோன் பட்டணம், அது சுவிசேஷ யுகத்தின் கிறிஸ்தவ மண்டலத்தை குறிக்குது. எப்படி எப்படின்னா, பொதுவாகவே ஒரு பட்டணம் ஒரு நகரம் அப்படின்னு சொன்னா பைபிள்ல அது எதை குறிக்குது, ஒரு மத ரீதியான ஆளும் செய்யும் சக்தி. அதுக்கு உதாரணம் வந்து த நியூ ஜெருசலேம், அப்படி சொல்லியிருக்கிறான். இதே ஃபார்முலா அப்படியே நாம இந்த பாபிலோன் பட்டணத்துக்கு கூட அங்க அப்ளை பண்ணலாம். சோ பாபிலோன் சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த அடையாளமான பாபிலோன் கூட அப்படிப்பட்ட ஒரு மத ரீதியான ஒரு ராஜ்யத்தையே அங்க குறிக்குது. அந்த ராஜ்யம் வெளிப்படுத்தின விசேஷம் 17 முதல் 6 வசனங்களை சொல்லும் போது, அந்த ராஜ்யம் கூட ஒரு மகா நகரம் பாபிலோன் கிறிஸ்தண்டத்தை அங்க குறிக்குது. சோ அந்த மகா நகரம் இங்கே கூட வருது பாருங்க, அந்த கிறிஸ்தண்டத்துக்கு, அதாவது ஒரு மத ரீதியான அமைப்பு அல்லது ஒரு ராஜ்யம் இல்லாட்டி ஆளுகை செய்யும் சக்தி, இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தை அங்க குறிக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம். பாருங்க, இந்த பாபிலோன் கூட, அதாவது பெயர் கிறிஸ்தவ மண்டலம் கூட, அதாவது கள்ள சபை, இதுவும் கூட என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள்ல ஒரு ஸ்திரீ. ஆனா எப்படிப்பட்ட ஸ்திரீ இவங்க? இவங்க வேசி ஸ்திரீ. இங்க பிரதர் என்ன அழகா பயன்படுத்துறாங்க, விழுந்து போன ஸ்திரீ. எதுக்குள்ள? வேசி தனத்துக்குள்ள விழுந்து போயிட்டா ஒரு ஸ்திரீயாக இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அங்க நாம பாக்குறோம். சோ இந்த 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 ஒரு கலசபைக்கு, கிறிஸ்தவ மண்டலத்துக்கு, அந்த ஸ்திரீக்கும் கூட வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனா இது யார்கிட்ட இருந்து இவங்க வாங்கிருக்கிறாங்க? பாபிலோன், கிறிஸ்டண்டம், கிறிஸ்தவ மண்டலம், அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, செலுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த அதிகாரம் வல்லமை யார்கிட்ட இருந்து வாங்கிருக்கிறாங்க? பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தோம், புதிய எருசலேம் மகிமையில் ஆளுகை செய்யும் சபை, அந்த மகிமை ஆளுகை அதிகாரத்தை யார்கிட்ட இருந்து வாங்கிருப்பாங்க? அவங்களுடைய மனவாளன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து. சோ இங்க பார்க்கும் போது இந்த கிறிஸ்தந்தம், இந்த பாபிலோன், இந்த கள்ள சபை, இந்த வேசி ஸ்திரீக்கு கூட ஆளுகை இருக்குது, வல்லமை இருக்குது. இது யார்கிட்ட இருந்து இவங்க வாங்கிருக்கிறாங்க? இவங்க ஒரு யூனியன் வச்சிருக்கிறாங்க இல்லையா, யார் கூட? இந்த உலகத்தினுடைய அரசியல் சக்திகள், இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள், ராஜாக்கள், இவங்க கிட்ட இருந்து வாங்கிருக்கிறாங்க. யார் இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள், ராஜ்யங்கள், அரசியல் சக்திகள்? இவங்க ஏற்கனவே இந்த வேசி ஸ்திரீனுடைய மதுவுனால என்ன ஆயிருக்கிறாங்க? மயக்கத்துல இருக்கிற ஜனங்கள் என்று அங்க பார்க்கிறோம். சோ இந்த கிறிஸ்டண்டம் அல்லது இந்த கிறிஸ்தவ மண்டலம், இந்த கள்ள சபை, அந்த அது வேசி ஸ்திரீ என்று அங்க சொல்லப்படுது தேவனுடைய வார்த்தைகள். ஏன்னா இவங்க தங்களுடைய பரிசுத்த தன்மை, அந்த பரிசுத்த தன்மை என்ன பண்ணிருக்கிறாங்க? இழந்து போயிடுக்கிறாங்க. பரிசுத்த கன்னித்தன்மையா இழந்து போயிடுக்குது இந்த வேசி ஸ்திரீ, பாபிலோன், கிறிஸ்தவ மண்டலம். சோ எப்படி அவங்க பரிசுத்த அந்த தன்மையா இழந்து போயிட்டாங்க? அவங்க பரிசுத்த தன்மை பாருங்க, இதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிள், பேசிக் கிளாஸ்ல எடுக்கும்போது சொல்லிடுவோம், பட் கொஞ்சம் இங்க விளக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நல்லா இருக்குது. ஆமா, பாபிலோன், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம், தேவன் அது என்னன்னு சொல்றாரு, கள்ள சபை, வேசி ஸ்திரீன்னு சொல்றாரு. ஏன் வேசி ஸ்திரீன்னு சொல்றாரு? அவங்க யாரு கூட போய் சேர்ந்துட்டாங்க? ஆமா, உண்மையில யாருக்காக காத்துட்டு இருக்கணும்? மனவாளன் கர்த்தர் இயேசுக்கு காத்திருக்கணும். ஆனா அதுக்கு முன்னால இந்த பூமியின் ராஜாக்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க? சேர்ந்து, பூமியின் ராஜாக்கள் கூட சேர்ந்தா உடனே வேசி ஆயிடுவாங்க. அங்கதான் அந்த பாயிண்ட். ஏன்னா இவங்களுடைய பரிசுத்தம், இவங்களுடைய அந்த கனித்தன்மை, எது வச்சு தேவன் சொல்றார் அந்த அந்த கிறிஸ்தவ மண்டலம், அவங்க கிட்ட தேவன் கொடுத்திருந்தார் அவருடைய உண்மையான சத்திய போதனைகள், பரிசுத்தமான சத்தியம், பரிசுத்தமான கற்பனைகள், பரிசுத்தமான பிரமாணங்கள், பரிசுத்தமான கொள்கைகள். இந்த கொள்கைகள், பிரமாணங்கள், வசனங்கள், சத்தியங்கள் எல்லாம் எப்போ இவங்க இந்த உலகத்தின் ராஜாக்களுக்கோட, உலகத்தின் அரசியல் அமைப்புகளோட கை கோர்த்தாங்களோ, அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு அதை அவங்க என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு? மாற்றிக்கொள்ள வேண்டி இருந்துச்சு. அப்போ இவைகளை பரிசுத்தமா காத்து கொண்டு இருந்தாங்கன்னா இவர்களுக்கு கூட எப்படி இருந்திருப்பாங்க? கன்னிகையா இருந்திருப்பாங்க கர்த்தருக்கு முன்னால். ஆனா இப்ப இவங்களுடைய போதனைகள் எல்லாம் அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண வேண்டி இருக்குது? மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டி இருக்கு, மாற்றிக்கொண்டாங்க. அதே போல அவங்களுக்கு இருந்த அந்த தன்மை, குணாதிசயம், சோ தங்கள் மனவாளனுக்காக உண்மையாக இருந்திருக்கணும். ஆனா அவங்க அந்த உண்மையில என்ன பண்ணிருக்கிறாங்க? தவறி போயிட்டு இந்த பூமியின் ராஜாக்கள் கூட தொடர்பு வைக்கிறதின் மூலம் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இழந்து போயிட்டான். மனவாளன் கிட்ட கொண்டிருக்க வேண்டிய, காண்பித்திருக்க வேண்டிய அந்த உண்மை என்ற அருமையான ஒரு குண லட்சணம், அந்த ஒரு கேரக்டர், அந்த தன்மை, அந்த சுபாவம், இந்த பெயர் சபைகள் இந்த கிறிஸ்தவ மண்டலம் அங்க இழந்து போச்சு. இந்த பூமியினுடைய ராஜாக்கள் அரசியல் சக்திகளோட இந்த கிறிஸ்தவ மண்டலம் தொடர்பு வச்சதின் மூலம் அந்த பரிசுத்தமான சத்தியம் கலங்கப்படுத்தப்பட்டுச்சு. அவங்க கிட்ட தேவன் கொடுத்திருந்தது, அவங்க அந்த சத்தியத்தின் மூலம் பெற்றிருந்த அந்த உண்மை என்ற அந்த குணலட்சணம் கூட அங்க கெட்டு போச்சு. சோ இதன் மூலம் பாருங்க, அவங்களுக்கு பரிசுத்தம் குலைச்சல் ஆச்சு. அதாவது அவர்கள் கன்னிகையான ஸ்திரீல இப்போ நம்மளுடைய பரிசுத்தத்தை குலைத்து கொண்ட வேசிகளா போயிட்டாங்க. சோ இப்படித்தான் அந்த அமைப்பு அது கன்னிகை ஸ்திரீங்கிற ஸ்தானத்திலிருந்து வேசியான ஸ்திரீயாக மாறி போனது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஏன் இதெல்லாம் செய்துட்டாங்கன்னா, இதெல்லாம் செய்துதான் இதன் மூலம் தங்களுடைய பரிசுத்தமான சத்தியத்தை உலகத்துக்கு தகுந்த மாதிரி வளைத்து கொண்டு தங்களுடைய அந்த குணலட்சணங்களிலிருந்து விலகி உண்மையற்றவளா போய் இது இப்படி போனதின் மூலம் தான் அதிகாரத்தையும் வல்லமையும் இந்த உலகத்தின் ராஜாக்கள் அரசியல் சக்திகள் கிட்ட இருந்து இந்த அமைப்பு பெற்றுக் கொண்டது என்று நம்ம அங்க பார்க்கிறோம், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. சோ இப்ப நாம என்ன தியானிக்கிறோம், சோ பாருங்க, அந்த நகரம் மகா நகரம் பாபிலோன் அருமையா நம்ம பார்க்கும் போது, இது ஒரு மத ரீதியான ராஜ்யத்துக்கு அரசாட்சிக்கு வல்லமைக்கு அடையாளமா இருக்கு. அது இங்க பார்க்கும் போது இன்றைய கிறிஸ்தவ மண்டலம் என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்ப ரொம்ப சொல்லும் போது அவங்க வேசி என்று அழைக்கப்படுவதற்கு அவங்க இந்த உண்மை தன்மை எழுந்து போயிட்டாங்க மணவாளனுக்கு. நெக்ஸ்ட் அவர்கள் வந்துட்டு பாபிலோன் அதாவது குழப்பம் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்னா, இவங்களுடைய அந்த ஆளுகை உலக ராஜ்யங்கள் மீது இருக்குது, ஆனா உலகம் முழுக்க ஒரே மாதிரியான கொள்கைகள் கோட்பாடுகளின் அடிப்படையில் இல்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களோடு பலவிதமான குழப்பங்களோடு இருக்கு. சோ ஒரு குழப்பமான ஆதிக்கத்தை இந்த பூமியின் மேல செலுத்தி வராங்க, அதனால அது பாபிலோன். மனவான நாகை கர்த்தர் இயேசுக்கு உண்மை இல்லாம உலகத்தின் ராஜாக்கள் கூட சேர்ந்து தங்கள் பரிசுத்த சத்தியங்களை குணலட்சங்களை கெடுத்து கொண்டாங்க, அதனால இந்த அமைப்புக்கு வேசி என்று அங்க பேர். சோ இதுதான் ஒரு வேலை முக்கியமான கேள்வி, எந்த எந்த வகையில எந்த ரீதியில இந்த கிறிஸ்டந்தம் வேசி, எந்த ரீதியில இந்த கிறிஸ்டந்தம் பாபிலோன் அப்படின்னா, பாபிலோன் குழப்பம் என்ன குழப்பம், ஒரு குழப்பமான ஆளுகை கொள்கைகள் கோட்பாடுகள் உலக ஜனங்கள் மேல செலுத்திட்டு இருக்காங்க, அதனால அது பாபிலோன். ஏன் வேசி, மணவாளன் கர்த்தர் இயேசுக்கு உண்மையாக அவங்க இல்ல, உலகத்தின் ராஜாக்களோடு இணைந்து எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டாங்க. சோ இது நாம இந்த கிறிஸ்டந்தம் பத்தி நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகள். அப்போ இந்த பாபிலோன் பட்டணம் ரொம்ப அருமையா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அங்க பொருந்தும் பொருந்தது. அந்த கிறிஸ்தவ மண்டலம் தான் பாபிலோன் என்று நாம கவனிக்கணும். ஆனா இந்த உண்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மண்டலம் தாங்கள் தான் பைபிள்ல தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிற பாபிலோன் என்கிற அந்த உண்மைய அவங்க ஏற்றுக்கொள்றது இல்ல. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த உண்மை என்ன ஆயிடாது, பொய்யே ஆயிடாது, அது நாம புரிந்து கொள்ளணும். ஆனா இதுவும் கூட நிழல் பாபிலோன் விஷயத்துல அங்க இருக்கு. பாருங்க, நிழல் பாபிலோன் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்து அந்த பட்டணம், அதுக்கு தேவன் என்ன பேர் சொல்றார், பாபேல் அதாவது குழப்பம். அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, அவங்க ஒத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பாபேல் இல்ல, நாங்க பாபில், நாங்க குழப்பம் இல்ல, நாங்க யார், தேவனுடைய வாசல். சோ நிழல் அந்த ஒரு தன்மை இருக்குது. அந்த நிழல் பாபிலோனும் கூட தங்களை குழப்பம் என்று ஏற்றுக்கொள்ளல, தங்களை மாறாக தேவனுடைய வாசல் என்று சொல்லிக் கொண்டாங்க. சேம் அந்த நிழல் பாபிலோன் நிஜம் நிஜப்படுத்துகிற இன்றைய கிறிஸ்தவ மண்டலம் அவங்களை நாம போய் நீங்க தான் வேதத்துல சொல்லிடுக்கிறோம் பாபிலோன் சொன்னா அவங்க கூட அங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மாறாக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஒண்ணும் குழப்பம் இல்ல, நாங்க தான் கிறிஸ்துவின் என்னது ராஜ்யங்கள். பாருங்க, அவங்க கூட சொல்லிட்டாங்க நாங்க தேவனுடைய வாசல். இவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்டந்தம் கிறிஸ்ட் கிங்டம் கிறிஸ்துவின் ராஜ்யங்கள். ஆக்சுவலா இவங்க குழப்பங்கள், தேவன் சொல்லும் போது இவன் குழப்பம், ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. சோ அப்ப இவங்க ஒத்துக்கொள்றது இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலம் நாங்க தான் வேதத்துல சொல்லப்பட்ட குழப்பமாகிய பாபிலோன் ஒத்துக்கிறது இல்ல. ஆனா அது நமக்கு ஆச்சரியம் இல்ல, அந்த நிழலை கூட அப்படித்தான் அங்க இருக்குது. ஆனா இவங்க தான் அந்த பாபிலோன் என்கிறது நம்ம அங்க புரிந்து கொள்ளணும். நெக்ஸ்ட், இந்த கிறிஸ்தவ மண்டலத்தை சீர்திருத்தலின் காலங்கள்ல அந்த சீர்திருத்தலுக்கே காரணமா இருந்தவங்க புரோட்டஸ்டன்ட்ஸ், சீர்திருத்தல் வாதிகள். சோ இவங்க ரொம்ப அருமையா துல்லியமா அடையாளம் கண்டாங்க. சோ புரோட்டஸ்டன்ட்ஸ் ஆரம்ப நாட்கள்ல, அவங்களுடைய ஆரம்ப நாட்கள்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போப் மார்க்கம் இதுதான் பாபிலோன் என்று அவங்க சொன்னாங்க, உறுதியா சொன்னாங்க, கிளீனா சொன்னாங்க அவங்க காலத்துல. ஆனா அது அந்த அளவுக்கு இன்னைக்கு சொல்றாங்களா என்று பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறோம். இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் முன்ன சொன்னது போல இந்த போப் மார்க்கம் பாபிலோன் தைரியமா பகிரங்கமா உறுதியா சொல்றதுல இருந்து விலகி கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா செயல்படுறது நம்ம அங்க பார்க்க முடியுது. அது மாத்திரம் இல்ல, அந்த முயற்சியில இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லா விதத்திலையும் இந்த போப் மார்க்கம் போலவே, இந்த பாபிலோன் போலவே தங்களையும் அதோட என்ன பண்ணிக்கொள்றாங்க, இணைத்து கொள்றாங்க. அதாவது என்ன சொல்ல வரோம்னா சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் பாருங்க, அவங்க உருவான போது உறுதியா சொன்னாங்க இந்த போப் மார்க்கம் தான் எதை குறிக்குது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பாபிலோன் குறிக்குது சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் அங்க நடந்தாச்சு. ரெஃபர்மேஷன் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்கள் ஆயிடுக்குது இன்னைக்கு. சோ இப்ப என்னன்னா இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் தாங்கள் கூட என்னதான் பண்றாங்கன்னா போப் மார்க்கம் என்னென்ன பாதையில சொல்லுதோ அதே பாதைதான் இவங்க கூட என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக் சபைகள் புரோட்டஸ்டன்ட் சபைகள் ரொம்ப பெரிய வித்தியாசம் நாம என்ன பண்ண முடியாது, பார்க்க அங்க முடியாது, பேர்ல வேணா. சோ வி ஆர் கத்தோலிக்ஸ், நாங்க கத்தோலிக்கர்கள், நீங்க புரோட்டஸ்டன்ட்ஸ், நீங்க வந்து புரோட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்தவங்க, அப்படியே ஒரு பிரிவு இருக்குமா ஒழியா ரெண்டு பேருக்குள்ளயும் எல்லா விஷயமும் எப்படித்தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் அங்க இருக்கு. அதாவது பெரிய அளவுல வித்தியாசம் அங்க இல்ல. இது எதுக்கு நாம சொல்றோம்னா இன்னைக்கு இருக்கிற இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் கூட அந்த போப் மார்க்கத்தினுடைய பாணியவே அவங்க தெரிந்து கொண்டிருக்கிறது பாக்குறோம். இதுக்கு சகோதரர் ஒரு நல்ல வசனம் அங்க கொடுக்கறாங்க, எப்படி ஒரு ஒப்புமை கொடுக்கிறாருன்னா கர்த்தர் இயேசுவின் காலத்துல இருந்துட்ட அந்த பரிசேயர் சதுசேயர்கள் அவங்களுடைய பிதாக்கள் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு அவங்களும் என்ன பண்ணாங்க செய்தாங்க. அவங்க பிதாக்கள் தீர்க்க தரிசிகள் எல்லாம் கொலை செய்தாங்க, அதே விஷயத்த அந்த பரிசேயர் சதுசேயர் கூட என்ன பண்ணாங்க செய்தாங்க. சோ போப் மார்க்கம் ஒரு காலத்துல என்னெல்லாம் செஞ்சுதோ போப் மார்க்கத்திலிருந்து வீராப்பா வெளியே வந்துட்ட இந்த புரோட்டஸ்டன்ட் சபைகள் கூட இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவர்களை பண்ணனே தான் பண்றாங்க. சோ அதுக்கு வசனம் சகோதரர் கோட் பண்ண போது மத்தேயு 23 அதிகாரம் வசனம் 31 மற்றும் 32. நீங்களும் உங்களுடைய பிதாக்களின் அக்கிரம அளவை என்ன பண்றீங்க. சோ பிரதர் இங்க என்ன கோட் பண்றாருன்னா சேம் போப் மார்க்கத்தினுடைய அக்கிரம அளவை இன்னைக்கு யாரு நிரப்புறாங்கன்னா புரோட்டஸ்டன்ட் சபைகள் வந்து அங்க நிரப்புறாங்க. அதனால போப்புகளுக்கிட்டயோ இல்லாட்டி போப் மார்க்கத்தை சார்ந்தவங்க கிட்டயோ, அதாவது ரோம கத்தோலிக்க சபையை சார்ந்தவங்க கிட்டயோ அல்லது புரோட்டஸ்டன்ட் சபையினர்கிட்டயோ நம்ம போய் ரெண்டு பேரும் சேர்ந்தே நீங்க என்னன்னு சொல்லப்படுறீங்க வேதத்துல பாபிலோன் என்று அழைக்கப்படுறீங்கன்னு சொன்ன அவங்க என்ன பண்றதுல இன்னைக்கு ஏத்துக்கொள்றதே இல்ல. ஏன்னா அப்படி ஏத்துக்கொண்டா கிட்டத்தட்ட அவங்களே அவங்க என்ன பண்றதா இருக்கும், அவங்களே அவங்க ஆமா தங்களை தாங்களே வெளிப்படுத்துற மாதிரி அங்க இருக்கும். சோ ஒத்துக்கொள்றது இல்ல, ஆனா இது ஆச்சரியம் இல்ல. ஏன்னா வசனத்துல ரொம்ப பியூட்டிஃபுல் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏன் அவங்கனால உணர முடியாது, ஏன் ஒரு போப் மார்க்கத்தை சேர்ந்தவர் அல்லது புரோட்டஸ்டன்ட் சபைகளை சேர்ந்தவங்க நாங்கத்தான் வேதத்துல சொல்லிடுகிற குழப்பமான அந்த பாபிலோன் ஏன் அவங்களால ஒத்துக்க முடியாதுன்னா, அதை அவங்க ஒத்துக்கணும்னா அவங்க அந்த அமைப்புகளை விட்டு என்ன பண்ணணும், வெளியே வரணும். சோ அந்த அமைப்புக்குள்ளேயே இருந்துட்டு அவங்களால என்ன பண்ண முடியாது? அப்படி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது அங்க ரொம்ப அருமையா அங்க இருக்கும் பாருங்க. பாருங்க யோவானு அந்த சீஷன் பாருங்க யோவானுக்கு என்ன காண்பிக்கிறாரு? இப்ப யார பத்தி காண்பிக்கிறாரு? அந்த வேசி ஸ்திரீ பத்தி காமிக்கிறார். வேசி ஸ்திரீ யார் குறிக்குது? பாபிலோன், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலம். சோ இந்த இன்றைய கிறிஸ்தவ மண்டலமாகிய பாபிலோன குறிச்சு யோவான் சீஷனுக்கு தரிசனம் சொல்லும் போது அந்த தூதன் யோவான் எங்க கொண்டிட்டு போறார்? முதல்ல ஆவிக்குள்ள வனாந்தரத்துக்கு கொண்டு போறார். சோ எல்லா ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப அருமையான பகுதி. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அதனுடைய பியூட்டி தெரியும். சோ பாருங்க அந்த பாபிலோனு, அந்த பாபிலோன் பற்றின தரிசனத்தை யோவான் புரிஞ்சுக்கணும்னா அவர் எங்க போக வேண்டியதா இருந்துச்சு? ஆவியில எங்க எடுத்துக்கொள்ளப்படணும்? வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். ரொம்ப பியூட்டிஃபுல் பிக்சர் பாருங்க. பாபிலோன் என்னன்னு சொல்லப்படுது வசனத்துல? நகரம் இல்லையா, அது ஒரு பட்டணம். அப்போ அதைய பார்க்கணும்னா அங்க இருந்து எங்க போகணும்? நாம வனாந்தரத்துக்கு போகணும். அந்த பட்டணம், அந்த சிட்டி, அந்த நகரம்னு சொல்லும் போது அது குறிக்குது ஒரு மத ரீதியான அமைப்பு அல்லது ராஜ்யம் அல்லது அரசாங்கம். சோ இங்க அது எதை குறிக்குது? அந்த பாபிலோன், இன்றைய கிறிஸ்தவ மண்டலம். இத பத்தி புரிஞ்சுக்கணும். இதுதான் வேதத்துல சொல்லப்பட்ட பாபிலோன். புரோட்டஸ்டன்ட் பிளஸ் ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் பாபிலோன். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அவங்க முதல்ல என்ன ஆகணும்? அந்த பட்டணங்கள்ல இருந்துட்டு வனாந்தரம். ஏன்னா அது இப்ப வனாந்தரம் என்ன பைபிள்ல? எ செப்பரேட்டட் கண்டிஷன். அப்படின்னா அது பிரிந்து இருக்கிற இடம். எங்க இருந்து பிரிந்து இருக்கிறது? அது நகரத்துல இருந்து, பட்டணத்துல இருந்து. என்ன இருக்கணும் இவங்க? சோ பட்டணத்துல இருந்து, நகரத்துல இருந்து, சிட்டில இருந்து என்னைக்கு அவங்க வனாந்தரத்துக்கு போறாங்களோ அங்க இருந்து என்ன பாக்கலாம்? அந்த பட்டணத்தை ரொம்ப தெளிவா அங்க பாக்கலாம். சோ ஏன் இந்த அமைப்புகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள், அது ரோமன் கத்தோலிக் அமைப்பா இருந்தாலும் சரி அல்லது புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்க நாங்கள் தான் வேதத்துல சொல்லப்பட்ட பாபிலோன், குழப்பமான அமைப்புகள் என்று ஏன் அவங்க ஒத்துக்கொள்ள முடியாதுன்னா, ஏன் அவங்க ஏற்கனவே எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க? அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கணும்னா அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? முதல்ல அதை விட்டு, அந்த அமைப்புகளை விட்டு. பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கிட்ட அந்த வசனம் அருமையா நிறைவேறிடுக்குது. நாம இப்ப அந்த அமைப்புகளை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அமைப்புகள் தான் என்ன? பாபிலோன். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணோம்? முதல்ல ஆவியில எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டோம்? வனாந்தர நிலைமைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டோம். ஏ செப்பரேட்டட் கண்டிஷன், எக்லீசியா என்ன சொல்ற, பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு இங்க வந்துருக்கிறோம். இங்க வந்து பார்க்கும்போது தெரியுது, எஸ் ஆர் ரோமன் கத்தோலிசம் 666 கிளியர். மிருகம் புரோட்டஸ்டன்ட் பார், அப்படியே மிருகம் போலவே இருக்கிற சொரூபம் எக்ஸாக்டா இங்க நாம அங்கப்போம். சோ இது அவங்க செய்யாததுனால அவங்கனால இந்த விஷயங்கள் அங்க புரிந்து கொள்ள அங்க முடியாது. சோ ரொம்ப இந்த 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 ஒரு தாற்பயம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆவில வனாந்தரத்துக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ரா வெளியே போய் ஒரு பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு கர்த்தரே அற்புதம் செஞ்சான் இல்லைங்களா? அந்த ரெண்டு விதமான போஷிப் அங்க கூட அது நிழல் இருக்கு இல்லைங்களா? அவங்கள கூப்பிடும் போது எங்க எங்க கூட்டிட்டு போய் போஷிக்கிறார்? மலைகளுக்கு. அவங்கெல்லாம் எங்க விட்டு எங்க விட்டுட்டு வரணும்? பட்டணத்தை விட்டு வனாந்தரத்துக்கு இவருக்கு பின்னாடி போனோம். அப்படி போனாதான் அவங்களுக்கு நமக்கு தெரியும். அந்த அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா எத்தனை வருது? 144. சோ அந்த அமைப்புகள் விட்டு வெளியே வரணும். வெளியே வந்தா தான் இது அந்த அமைப்புகள் பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ அது அங்க இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா வால்யூம்ல இருந்து கொஞ்சம் ஆனா இணையான ஒரு விஷயம். அப்போ இந்த பாபிலோன், இந்த கிறிஸ்தவ மண்டலங்கள் தங்களை பாபிலோன் என்று ஏற்றுக்கொள்றது இல்ல, அது ஆச்சரியம் இல்ல. அந்த லிட்ரல் சிட்டி கூட அப்படித்தான் தங்களை சொல்லிக் கொள்றாங்க. இது மாத்திரமில்லை, இவங்க ஏன் இன்னைக்கு இந்த புரோட்டஸ்டன்ட் மற்றும் ரோமன் கத்தோலிக்கர் தங்களை பாபிலோன் இந்த ஏற்றுக்கொண்டதில்லைன்னு அவங்க அந்த அமைப்புக்குள்ளேயே அங்க இருக்கிறது பார்க்கிறோம். இருக்கிற வரைக்கும் அவனால் அதை புரிந்து கொள்ள அங்க முடியாது சகோதர சகோதரிகளே. சரி, இந்த பாபிலோன் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிறிஸ்தவ மண்டலம் என்று நாம் அங்க சொல்றோம். ஆனா அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவ சபை இந்த கல சபை நாம சொல்றோம், ஆனா அது மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த மண்டலத்தையே அங்க குறிக்கும் அப்படின்னா கிறிஸ்தவ ராஜ்யங்களை அங்க கூறுங்க. இது ரொம்ப அருமையான பாயிண்ட். ஆக்சுவலா இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேஜ் நம்ம போயிடலாம் இன்னைக்கு, ஆனால் வேண்டாம், இன்னைக்கு சொல்ற பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே, அது நம்ம கடைசியில நாம சொல்றோம். சோ இந்த பாபிலோன் என்று சொல்லும் போது அந்த கிறிஸ்தவ சபையை மாத்திரம் அங்க குறிக்காம, போப்பு மார்க்கம் புரோட்டஸ்டன்ட் சபைகளை மாத்திரம் குறிக்காம, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அந்த கிறிஸ்தவ நாடுகள் தேசங்கள் ராஜ்யங்களையும் சேர்த்து அங்க குறிக்குது. ஏன்னா இவங்க யாருடைய ஆதிக்கத்துக்குள்ள செயல்படுறாங்க பார்க்கிறோம். அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் முக்கியமா அந்த ஐரோப்பிய தேசங்கள் யாருடைய ஆதிக்கத்துக்குள்ள செயல்படுறாங்க, போப் மார்க்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆதிக்கம், இந்த சபைகள் மூலம் வரக்கூடிய ஆதிக்கத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க. இது நம்ம சொல்லும் போது நீங்க எங்க போனோம், கொஞ்சம் அந்த போப் மார்க்க காலத்துக்குள்ள போகணும். சோ போப் தான் என்ன பண்ணுவார், இந்த ஐரோப்பிய தேசங்கள் அதாவது கிறிஸ்தவ ராஜ்யங்கள் இவங்களுக்கு போப் தான் யார நியமிப்பார், ராஜாக்கள் நியமிப்பார். அப்படி அந்த ராஜாக்களை போப் தான் நியமிப்பார், அந்த ராஜாக்கள் போப் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்து அந்த ராஜ்யங்களை என்ன பண்ணணும், வழி நடத்தணும். அந்த ராஜாக்கள் அந்த விஷயத்தை முழுசும் ஏற்றுக்கொண்டாங்க. என்னன்னா போப்பு மூலம் நியமிக்கப்படுறதுனால ராஜாக்கள் எதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, எங்களுடைய ஆளுகை யார் மூலம் வந்தது, தேவன் மூலம் அங்க வந்துச்சு. அது எப்படி நாங்க காண்பிக்கிறோம்னா, எங்களை நியமிச்சது யார், அவங்களுக்கு பிரதிநிதியா இருக்கிற இந்த சபையினுடைய தலைமை, சோ அந்த போப்பு. சோ இப்படித்தான் இந்த ராஜ்யங்கள் இந்த சபையினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே செயல்பட்டு இருந்ததுனாலயோ இன்னும் கூட ஓரளவுக்கு செயல்பட்டு கொண்டு அந்த என்ன சொல்றது அந்த அந்த தெய்வீக தன்மை மூலம் நாங்க ஆளுகை செய்யறோங்கிறது அவங்க சொல்லிக் கொள்றதுனால, ஆக்சுவலா அந்த பாபிலோன்ங்கிற பேரு அந்த சபைகளுக்கு மாத்திரம் வருதுல்ல, அவங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற தேசங்களுக்குமே அங்க பொருந்தது. அந்த இந்த பாயிண்ட் தான் நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். சோ பாபிலோன் பாருங்க, நல்லா மனசு தொட்டு சொல்லுங்க, மனசு தொட்டு சொன்னா பாபிலோன் அப்படிங்கும்போது என்ன, இவ்வளோ நாள் நம்ம கூட மைண்ட்ல சக்குன்னு என்னத்தான் வரும், பாபிலோன்னு சொன்னா குழப்பம் வந்துடும். சரி, அதுக்கு மேல என்ன வரும், பாபிலோன் எக்ஸாக்டா என்னத்தான் நமக்கு நினைவு வரும், பிரதானமா நான் வந்து அதுதான் வரும் நான் சொல்ல வரமில்ல, ஒரு வேலை வந்திருக்கலாம் சரியான ஆங்கிள், பட் பிரதானமா நமக்கு என்னத்தான் வரும், அது கிறிஸ்தவ அதாவது இந்த கிறிஸ்தவ சபைகள் பேப்பசி மற்றும் புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் பாபிலோன். இன்னைக்கு இந்த பாயிண்ட் தான் நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ உண்மைதான், பாபிலோன் சொல்லும் பொழுது ரொம்ப பர்டிகுலரா யார்தான் குறிக்குது, இந்த சபை அமைப்புகள் தான் குறிக்குது. ஆனா கொஞ்சம் பரந்து விரிஞ்ச பார்வையில பார்த்தா அந்த பேர் யாரையும் குறிக்குது, அந்த சபையினுடைய ஆதிக்கத்துக்குள்ள செயல்படுற கிறிஸ்தவ தேசங்களையும். ஏன் நாம இப்படி சொல்றோம்னா, பாடத்தினுடைய தலைப்பு பாபிலோனின், இப்ப அந்த அழிவு யாருக்கு வரும், சபைக்கு மாத்திரமா, பாருங்க அந்த அந்த தீர் அந்த தெளிவு மைண்டுக்குள்ள அங்க வரணும். சோ இந்த லாஸ்ட் டே ஈவென்ட்ஸ், இந்த கடைசி நாட்கள்ல நிகழ போகிற சம்பவங்கள் சரியான கோணத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சோ இந்த அடையாள வார்த்தைகளினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை குடும்பம் மட்டும் துல்லியமா புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா சகோதரர் ரொம்ப அருமையா அங்க சொல்றாரு, பாருங்க அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு வர, பாபிலோன்னா குழப்பம், ரொம்ப முக்கியமா இந்த சபைகளை குறிக்குது, அது ரோமன் கத்தோலிசமா இருந்தாலும் போட்டோம் புரோட்டஸ்டாண்டிசமா இருக்கட்டும் அதுதான் பாபிலோன். ஆனா அவங்க ஆளுகைக்குள்ள இருந்து இந்த ராஜ்யங்கள் செயல்படுறதுனால கிறிஸ்தவ ராஜ்யங்கள், கிறிஸ்தவ ராஜ்யங்களும் அந்த பேருக்கு கீழே வரும், அது ஒரு பறந்து விரிஞ்ச பார்வை. சோ இது நிழல்ல கூட இருக்குது. சோ நிழல்ல நம்ம அந்த பட்டணம் பார்த்தோம், அந்த பட்டணம் பாபிலோன் சொல்லும் போது எதையெல்லாம் குறிச்சது, வார்த்தை பாபிலோன் சொல்லும் போது பாபிலோன் பட்டணத்தை குறிச்சுது, அதே சமயத்துல பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிச்சுது இல்லைங்களா. சோ அந்த கேபிட்டல் பாபிலோன், அந்த தலைநகர பட்டணமாகிய பாபிலோன் எக்ஸாக்ட் பாப்பசி புரோட்டஸ்டாண்டிசம் சபை அமைப்புகள் துல்லியமா பார்த்தா அந்த கேபிட்டல். ஆனா பறந்து விரிஞ்சு பார்த்தா அது எதையுமே குறிக்கும் நிழல்ல, அந்த ராம் சாம்ராஜ்யத்தையே குறிச்சது போல. இப்ப எதை குறிக்கும்? அந்த கிறிஸ்தவ ராஜ்யங்கள் அத்தனையுமே அந்த பாபிலோன்கிற அந்த பேர் வந்து அங்க குறிக்கும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா பாபிலோனுடைய அழிவு, பாபிலோன் மீதான நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது, இந்த ஒரு அர்த்தம் நம்ம மனதுக்குள்ள வரணும். அந்த பாபிலோனு அது இந்த பெயர் சபை அமைப்புகள் குறிக்குது மாத்திரம் இல்ல, இந்த அமைப்புகளோட கை கோர்த்துட்டு செயல்படக்கூடிய இந்த உலகத்தின் கிறிஸ்தவ ராஜ்யங்கள். அப்ப ஒட்டு மொத்தமா சொன்னா அந்த கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ ராஜ்யங்கள் பிளஸ் அவைகளை அவைகளின் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் அந்த சபைகள் ரெண்டையுமே சேர்த்து அங்க குறிக்குது. இந்த பாயிண்ட் நமக்கு புரியணும். சோ இந்த பாபிலோன் மீது அழிவு தேவன் கொண்டு வர போறார் சொல்லும் போது, அந்த அழிவு நம்ம வந்துட்டு வெறும் இந்த சபைகள் மாத்திரம் மைண்ட்ல வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரியாது, ஒட்டு மொத்தமா அந்த கிறிஸ்தவ மண்டலம். சோ அப்ப வந்து இந்த பாபிலோன் மீதான அழிவு அது சமுதாய ரீதியிலும் இருக்கும், அது மத ரீதியிலும் இருக்கும், அது பொருளாதார ரீதியிலும் இருக்கும், எல்லா அமைப்பு ரீதியிலுமே. ஏன்னா தேசங்கள் கூட என்ன உள்ளுக்குள்ள அங்க வராங்க. சோ த ஜட்மெண்ட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனின் நியாய தீர்ப்புனா என்ன? இவ்வளவு நாள் ஒருவேளை நம்ம அந்த ஒரு ஒரு குறுகின பார்வையில அந்த சபைகள் மாத்திரம் கண்ணோக்கி பார்த்துக்கலாம். பட் இன்னைக்கு அந்த பார்வை கொஞ்சம் விரியட்டும். அது குறுகிதே அந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம் ராஜ்யங்களையுமே சேர்த்தி. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ அப்போ இந்த கிறிஸ்தந்தம் பாருங்க, இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரதர் போய் சொல்லும் போது, சபை பிளஸ் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் தேசங்களை குறிக்குது. அது மாத்திரம் இல்ல, அது எதையும் குறிக்குதுன்னா ஒரு வகையில மற்ற தேசங்களை என்ன பண்ணுது? குறிக்குது. அதே மற்ற தேசங்கள்னா கிறிஸ்தவ தேசங்கள் அல்லாத மற்ற தேசங்கள். இப்ப நம்ம வந்து என்ன கண்ட்ரி? கிறிஸ்டியன் நேஷனா? இந்தியா இல்ல. சோ இந்த கிறிஸ்தவ தேசங்கள்லாம் முதல்ல நீங்க புரிஞ்சிட்டீங்களா? அந்த ஐரோப்பியன் கண்ட்ரிஸ், சில நாடுகள் சொல்லுங்க, அமெரிக்கா, இங்கிலாந்து, வாட்டிகன், ஓகே, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகீஸ், ஜெர்மனி, இத்தாலி, இதெல்லாம் அப்படியே சொல்ல, இதெல்லாம் தான் பாருங்க, தான் அதான் அந்த கிறிஸ்டியன் நேஷன்ஸ். ஆனா இப்ப நம்ம சைனா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இதெல்லாம் நேஷன்ஸ் அவுட் சைட் கிறிஸ்டியானிட்டி, அப்படின்னா கிறிஸ்தவ மண்டலத்துக்கு வெளியே இருக்கிற தேசம். சோ பாபிலோன் கிறிஸ்தவ சபை, பாபிலோன் சபையின் ஆதிக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவ தேசங்கள் மாத்திரம் இல்ல, பாபிலோன் இந்த கிறிஸ்தவ மண்டலம் கிறிஸ்தவ தேசங்களுக்கு வெளியில இருக்கிற மற்ற தேசங்களையும் கூட என்ன பண்ணுது? ஏன்னா அவங்களும் ஓரளவுக்கு இவங்க கூட என்ன பண்ணிருக்கிறாங்க? தொடர்பு வச்சிருக்கிறாங்க. பல ரீதியா, வர்த்தக ரீதியான தொடர்பு, இல்ல மத ரீதியான தொடர்பு, இல்ல அரசியல் ரீதியான தொடர்பு. சோ அந்த அந்த தொடர்பு தான் நம்ம நம்ம விசுவாசிக்கிறோம் தேவன் இங்க பாக்குறோம். அந்த தொடர்பு தான் பாக்குறோம். கிறிஸ்தவ சபையோடு முழு தொடர்பு இருக்குது கிறிஸ்தவ தேசங்கள். இந்த சபை பண்ற அத்தனை தப்புகள் அக்கிரமத்துல யாருக்கு பங்கு இருக்குது? அந்த தேசங்களுக்கும் பங்கு இருக்குது. இதே தேசங்கள் கூட யார் கூட பங்கு வச்சிருக்கிறாங்க? உலகத்தின் மற்ற தேசங்கள், பொருளாதார ரீதியா, அரசியல் ரீதியா, மத ரீதியா, ஏதோ ஒரு ரீதியா, ஏதோ ஒரு வகையில் அங்க தொடர்பு வச்சிருக்க போது இவங்களும் அவங்களுடைய தவறுகளுக்கு என்ன போறாங்க? தொடர்பு. ஏன்னா இவங்களுக்கு கூட ஓரளவுக்கு வெளிச்சம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? தேவனால காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு அவங்க உண்மையா இல்ல, மாறாக தங்களுடைய சுயநல நோக்கங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் இந்த அமைப்புகளோட என்ன பண்றாங்க? மற்ற தேசங்கள் கூட அங்க தொடர்பு வைக்கிறதுனால பாருங்க, இந்த பாபிலோன் சொல்லும் பொழுது துல்லியமா கிறிஸ்தவ சபைகளை குறித்தாலும் ஒரு பரந்த அளவுல கிறிஸ்தவ தேசங்களையும் உள்ள சேர்த்து கொண்டாலும் யாரையும் கூட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த சபை, இந்த கிறிஸ்தவ தேசங்கள் கூட தொடர்பில் இருக்கிற கிறிஸ்தவம் அல்லாத தேசங்களை கூட என்ன பண்ணுவோம்? ஓரளவுக்கு அங்க உள்ள சேர்க்கும். சோ இப்பதான் நமக்கு புரியும், இந்த பாபிலோனுக்குரிய அழிவு தேவ திட்டத்துல வரும்போது அந்த அழிவுனுடைய தாக்கம் எல்லை யார் யாரெல்லாம் மறுவதற்கு அங்க வாய்ப்பு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா ஜனங்களுமே யார் யார் இந்த பெயர் சபைகளோடு இந்த கிறிஸ்தவ தேசங்களோடு கிறிஸ்தவ தேசங்கள் அல்லாம பட் அவங்களோட தொடர்பு கொண்டிருக்கிற மற்ற தேசங்கள் கூட எந்த அளவுக்கு தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பாபிலோன் மீதான அழிவு வரும் பொழுது அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த அழிவுக்குள்ள போக வேண்டியது. எந்த அளவுக்கு இந்த அமைப்புகள் இந்த தேசங்கள் இந்த ராஜ்யங்கள் கூட ஒருவொருத்தரும் தொடர்பு வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கே அந்த 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 ராஜ்யத்தின் அந்த பாபிலோன் மீது அழிவு வரும் போது இவங்களும் கூட அதனால பாதிக்கப்படக்கூடிய ஜனங்களாக அங்க இருப்பாங்க. சோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா சகோதரர் சொல்றாரு. இதுக்கு வசனம் கூட அருமையான வசனம், ஜெபனியா 3:8 வாசி. சோ பூமி எல்லாம் பூமி பிரதர் வந்து பிராக்கெட்ல சொசைட்டி சமுதாயம் அப்படின்னா சமுதாயம் அமைப்புனா எல்லா ஜனங்களையுமே அதுக்குள்ள அங்க செய்யும். சோ பூமி அனைத்துமே என்னுடைய எரிச்சலினுடைய அக்கினியினால அழியும். சோ அந்த தேசங்கள் எல்லாம் அங்க உள்ளுக்குள்ள வருவது நம்ம அங்க பாக்குறோம். ஆனா இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு ஒன்னொன்னுக்கும் விகிதம் கொடுக்கலாம், பாபிலோனுங்கிற பேர்ல எந்த லெவலுக்கு நாம அனுமதி கொடுக்கலாம். கிறிஸ்டன்டம் அதாவது பாபிலோன் கிறிஸ்தவ மண்டலம் அப்படின்னு சொல்லும் போது அதுல சபைகளுக்கு எவ்வளவு பங்கு, அதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் தேசங்கள் கிறிஸ்தவ தேசங்களுக்கு எவ்வளவு பங்கு, அவங்களோட தொடர்புல இருக்கிற மற்ற தேசங்களுக்கு எவ்வளவு பங்கு, அது நம்ம மைண்ட்ல ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ஈக்குவலா நம்ம பார்க்கணும். பட் அந்த பேர் கிட்டத்தட்ட எல்லாரையுமே அங்க உள்ள இணைச்செடுக்கிறது தான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு வசனம் நாம் வாசிக்கலாம், எரேமியால 51:49. பாருங்க, பாபிலோனிலும் அப்புறம் நெக்ஸ்ட் பாபிலோனிலும் அப்புறம் சமஸ்த தேசங்கள் அங்க வித்தியாசமாக அந்த வசனங்கள் அங்க காண்பிக்கிறார். அது சபை மாத்திரம் இல்ல, அது கிறிஸ்தவ மண்டலம் மாத்திரம் இல்ல, மற்ற தேசங்கள் கூட அந்த தேவனுடைய கோபத்துக்குள்ள அங்க வரும். கடைசி வசனம் 50:6 எரேமியா 46 வாசி. பாருங்க, பாபிலோன் பூமி ஜாதிகள் இதெல்லாம் அடையாளம். சோ பாபிலோன் பூமி, பூமி சொல்லும் போது அது அந்த சொசைட்டி முழுக்க அங்க குறிக்குது, அப்புறம் இன்னும் கூட என்ன வருது தேசம். சோ கிட்டத்தட்ட இந்த வசனங்கள் எதுக்கு சகோதரர் காண்பிக்கிறார்னா, இந்த வசனங்கள் கவனிக்கும் போது அழிவு என்னமோ பாபிலோனுக்கு தான், ஆனா அதுல யாருக்கெல்லாம் பங்கு வருதுன்னா யார் யாரெல்லாம் பாபிலோன் கூட பங்கு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வருது. அதுல பாபிலோன் கல சபை பிரதானம் கிறிஸ்தவ மண்டலங்கள் ஓரளவுக்கு கிறிஸ்தவ தேசங்கள் அல்லாத பிற தேசங்கள் கூட அங்க வரும். இந்த பாபிலோன் இதுதான் பாபிலோன், இந்த பாபிலோனுடைய அழிவு தான் நம்ம இந்த பாடத்துல நம்ம அங்க பாக்குறோம். அப்ப இந்த பாபிலோன் பற்றி இன்னொரு சில கேள்விகள் அங்க இருக்குது. சகோதரர் வந்து நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறார் இந்த தலைப்பு, தாய் குமாரத்திகள், பாபிலோன் மதர் அண்ட் டாட்டர்ஸ். அதாவது என்ன ஒரு அந்த சின்ன கேள்வினா, பொதுவா பாபிலோன் கிறிஸ்தவ மண்டலம்னா புரோட்டஸ்டன்ட் சபையார் எல்லாம் அது ரோமன் கத்தோலிக்கர் என்று மாத்திரமே என்ன பண்றாங்க புரிஞ்சு கொள்றாங்க. சோ அப்போ ரோம கத்தோலிசம் அழிஞ்சு போயிடும் தேவனுடைய கோபத்தினால அப்படின்னா புரோட்டஸ்டன்ட் ஆகிய எங்களுக்கு என்ன நேரும் அப்படின்னு நிறைய கிறிஸ்தவர்கள் யோசிக்கிறாங்க கேக்குறாங்க. அவங்களுக்கான விளக்கம் என்று சொல்லி பிரதர் வந்துட்டு இந்த தாய் மற்றும் குமாரத்திகள் பத்தி ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அதாவது இப்ப அந்த பாபிலோனுடைய கேபிட்டல் என்னது, கேபிட்டல் அந்த பெயர் சபைகள், பெயர் சபைகள்ல யார் யார் இருக்கிறா, தாய் குமார் எக்ஸாக்டா இவங்களை பத்தி பேசுறேன். சப்ஜெக்ட் போறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த சாப்டர் எப்படி ஆரம்பிக்கிறார், பாபிலோன் அது ஒரு பட்டணம் பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ மண்டலத்தை கூட அங்க குறிக்கும். ஆனா உண்மையிலே பாபிலோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது சபை கிறிஸ்தவ ராஜ்யங்கள் மற்றும் உலக தேசங்கள் எல்லாத்தையும் அங்க பொதுவா அந்த வார்த்தைக்கு சொல்லிட்டு இப்ப என்ன உள்ள போறான டாபிக் இல்ல. இப்ப நம்ம பார்ப்போம் இந்த பாபிலோன் என்று துல்லியமா குறிக்கிற அந்த பெயர் சபைகள், அதுல இருக்கிறவங்க தாய் மற்றும் குமாரத்திகள், அவங்களை எப்படி நம்ம புரிந்து கொள்றது, அதுதான் நெக்ஸ்ட் பிரதர் அங்க டிஸ்கஸ் பண்றோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வாரம் நாம பார்க்கலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.